بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني دينك وفقهني في شريعتك. قال المصنف رحمه الله ونؤمن بالكرام الكاتبين فإن الله قد جعلهم علينا حافظين ونؤمن من الإيمان آمن يؤمن ونؤمن نام نبيكي كلهم نام يتر كلهم أنما يندر نبيهم بالكرام الكرام جمع الكريم غنية مانورغل الكاتبين جمع كاتب يرزق كودية غنية مانورغلي نام نبيكي كلهم அதாவது அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை பதிவு செய்யக்கூடிய கண்ணியமான வானவர்களை நம்மோடு நியமித்திருக்கின்றான். அந்த வானவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்முடைய அமல்களை பதிவு செய்கிறார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்கிறோம். வனுமீனு பில் கிராமில் காசிபீன் ஃபஇன் அல்லாஹ கத் ஜஅலஹும், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறான். கத் ஜஅல அமைத்திருக்கின்றான், ஆக்கியிருக்கின்றான், ஏற்பாடு செய்திருக்கின்றான் அவர்களை. அலைனா நம்மீது, ஹாஃபிழீன கண்காணிப்பவர்களாக, ஹாஃபிழீன கண்காணிப்பவர்களாக அமல்களை பதிவு செய்பவர்களாக. கவுனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒரு விசேஷமான படைப்பை படைத்திருக்கிறான். அந்த படைப்பைத்தான் நாம் மலக், வானவர் என்று நாம் அறிகிறோம், நாம் கூறுகிறோம். மலக், புரியுதுங்களா? இவர்கள் ஒரு கண்ணியமான படைப்பு. மனித படைப்பை போன்று இல்லாமல் இவர்களை விசேஷமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இந்த மலக்குகளை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கு. குறிப்பா ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இந்த பாடத்திலையும் இதற்கு அடுத்துள்ள சில பாடங்களையும் நம்ம படிக்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த மலக்குகளை பல பொறுப்புகளை கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹி கொண்டு வருவதற்காக ஒரு வானவர், அதுபோன்று சூர் ஊதுவதற்காக உலகம் அழிவதற்கு முன்பு அந்த சூர் என்ற அந்த எக்காலத்திலே ஒரு குழாயிலே ஊதப்படும், அந்த குழாயிலே ஊதுவதற்காக வானவர், பிறகு படைப்பிடங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக வானவர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், வஹி கொண்டு வரக்கூடிய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதுபோன்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து மழையை கொண்டு வரக்கூடிய வானவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய மலக்குகளை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு வானத்திலும் மலக்குகள் இருக்கிறார்கள். நீங்க ஹதீஸுகள்ல நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். அப்ப குறிப்பா நம்ம இப்ப பாடத்தில் என்ன படிக்க போறோம் அப்படின்னா, அல்லாஹு தஆலா வானவர்களில் ஒரு பெரும் கூட்டத்தாரை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டார். அவர்களுக்கு என்ன வேலை? அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருப்பது. வானவர்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்திலே பரத்தி இருக்கின்றார். அவர்களுக்கு என்ன வேலை? அல்லாஹுடைய கட்டளையின்படி இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துவது. சூரியன், சந்திரன், மேகம், நட்சத்திரங்கள், இப்படி எல்லா படைப்புகளோடும் வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த படைப்புகளை கண்காணித்துக் கொண்டு அதற்குரிய அந்த வேலையை அந்த படைப்புகளை கொண்டு அந்த வானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் மனிதர்களோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை நிர்ணயித்திருக்கிறான். அதை தான் இப்ப நம்ம படிக்க போறோம். என்ன விளக்கம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு சில வானவர்களை எப்போதுமே இருக்கும்படி, அந்த வானவர்கள் இருக்கும்படி அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அவர்கள் நம்மை விட்டும் பிரியவே மாட்டார்கள். அந்த வானவர்களுடைய வேலை என்ன? ஒரு வானவர் வலது பக்கத்திலும் இன்னொரு வானவர் இடது பக்கத்திலும் இருக்கிறார். நன்மைகளை வலது பக்கத்தில் உள்ள வானவர் எழுதுகிறார், தீமைகளை இடது பக்கத்தில் உள்ள வானவர் எழுதுகிறார். புரியுதுங்களா? ஸோ அது சம்பந்தமான ஹதீஸுகளை பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த வனுமினு பில் கிராமில் காசிபீன ஃபைன்னல்லாஹ கத் ஜஅலஹும் அலைனா ஹாஃபிதீன். கண்ணியமான எழுதக்கூடிய வானவர்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இந்த வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருந்து கொண்டு அமல்களை பதிவு செய்யக்கூடிய அந்த வானவர்களை தான் அல் கிராம் அல் காசிபூன் என்பதாக சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? சூரா அல் இன்ஃபிதார்ல 10-12 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானவர்களை பற்றி குறிப்பிடுகிறான். சூரா அல் இன்ஃபிதார் 10-12. وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ. மனிதர்களே, உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். நாம் கண்காணிப்பு இல்லாமல் விடப்பட்டவர்கள் அல்ல. அதாவது நம்மை அறிந்து கொள்வதற்கு, நம்மை பற்றி முடிவு செய்வதற்கு அல்லாஹ்விற்கு யாருமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஏன்? நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே நாம் என்ன காரியத்தை செய்வோம் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ் அறிந்ததை ஒரு காலம் மறக்கவும் மாட்டான். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் அதை அறியாமல் நம்மால் செய்ய முடியாது. புரியுதா? அல்லாஹ்வுடைய இல்மை விட்டு படைப்பினங்களுடைய செயல்கள் எதுவும் மறைந்து விடாது. அல்லாஹு தஆலா அந்த செயல்களில் எந்த ஒரு செயலையும் மறக்கவும் மாட்டான். உலகத்தில் இத்தனை கோடான கோடி வானவர்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், மீன்கள், இப்படி மனித எண்ணிக்கையிலேயே அடங்காத எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகள், இந்த உயிரினங்களில் எந்த ஒன்றுமே சரி அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்தும் தப்பிக்க முடியாது. அதனுடைய செயல்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அது என்ன செய்யும் என்பதை அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான். அதனுடைய செயலையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் அது செய்கிறது. அது அந்த செயலை செய்ததற்கு பிறகு ஒவ்வொரு படைப்பும் என்ன செயலை எப்போது எங்கே எந்த நேரத்தில் எந்த எண்ணத்தில் செய்தது என்பதை அல்லாஹ் மிக அறிந்திருக்கிறான். அதை அல்லாஹு தஆலா மறக்கவே மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு யாருடைய தேவையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை என்ற அந்த அடிப்படையில் இது எல்லாமே வந்துடும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். يا ايها الناس انتم الفقراء الى الله والله الغني الحميد. الله تعالى தேவையற்றவன், நிறைவானவன். இப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்காக மலக்குகளை படைத்திருக்கிறான், தன்னுடைய தேவைக்காக அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாஹு தஆலா இப்படி பிரம்மாண்டமான மலக்குகளை படைத்திருப்பது அவனுடைய தேவைக்காகவா? அவன் பலவீனமாக இருக்கிறான், மனிதர்களுடைய செயல்களை அவன் ஒருவனால் கண்காணிக்க முடியாது என்பதற்காகவா, அல்லது அவனுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவதற்காகவா? அவனுடைய வல்லமையை, ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக. சரியா? ஆகவே இந்த கிராம் அல் காசிபீன், கண்ணியமான இந்த வானவர்கள் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதில் நாம் அல்லாஹுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிறோம். எப்படி? உலகத்தில் படைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு படைப்புக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும் அல்லாஹு தஆலா தனித்தனியாக இரண்டு வானவர்கள், அது போக இன்னும் இரண்டு வானவர்கள், அது போக இன்னும் வானவர்கள், இப்படியாக வானவர்களை அவர்கள் மீது அனுப்பி கொண்டே இருக்கின்றானே. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடத்தில் வானவர்களுடைய அந்த இராணுவம், வானவர்களுடைய படை எவ்வளவு பெருசாக இருக்கும். அப்போ இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம தெரிஞ்சு கொள்றோம். கேர், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? அந்த வானவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹுவை அவர்கள் மீற மாட்டார்கள். அல்லாஹ் எதை கூறுகிறானோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே மனிதனுக்கு அச்சத்தை தருவதற்காக, மனிதன் சில நேரங்களிலே அல்லாஹ் தன்னை பார்க்கிறான் என்பதையும் மறந்து அவன் பாவங்கள் செய்யும்போது அவனுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹுவை அவன் தூரமாக பார்த்தாலும் அவனோடு பிரியாமல் அவனுடைய இரண்டு புஜங்களிலும் இருக்கக்கூடிய மலக்குகளையுமா அவன் மறந்து விடுகிறான் என்று அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு அவனுடைய இறையச்சத்தை கொடுக்கினான். நிச்சயமாக உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள், கிராமன் அவர்கள் கண்ணியமானவர்கள், காத்திபின் எழுதக்கூடியவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள், கை உடல்ல எந்த ஒரு உறுப்பை கொண்டு அவர்கள் எந்த செயல் செய்தாலும் சரி, அந்த செயலை மலக்குகளிடமிருந்து மனிதனால் மறைக்க முடியாது. மலக்குகள் தாங்கள் அறிந்து கொண்டதை உடனடியாக அவர்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள். சரியா, பின்னாடி நம்ம படிப்போம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் நாம் உறுதியாக எண்ணக்கூடிய எண்ணத்தையும் அந்த மலக்குகள் அறிந்து கொண்டு பதிவு செய்து விடுகிறார்கள். ஒன்று இருக்கிறது உள்ளத்திலே வந்து போகக்கூடிய ஊசலாட்டங்கள், உள்ளத்தில் வந்து போகக்கூடிய வீணான எண்ணங்கள், அப்படியே வந்து கடந்து செல்லக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பிடிக்க மாட்டான். அதாவது அந்த எண்ணங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அடியார்கள் இடத்திலே கேள்வி கேட்க மாட்டான், உனக்கு ஏன் இப்படி எண்ணம் வந்தது, உனக்கு ஏன் இப்படி யோசிச்சாய், நீ ஏன் இப்படி மனசுல சிந்தித்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனா அந்த வந்த எண்ணத்தை அடியான் தக்க வைத்துக் கொள்வானே. ஆனால் ஒரு எண்ணம் வருது, நல்ல எண்ணம், அந்த நல்ல எண்ணத்தை அவன் தக்க வைத்துக் கொண்டால் அது அவனுக்கு நன்மையாக ஆயிடும். ஒரு எண்ணம் வருகிறது, அது தவறான எண்ணமாக இருக்கிறது, அந்த தவறான எண்ணத்தை அவன் தக்க வைத்துக் கொண்டு அதை பற்றி மீண்டும் மீண்டும் அவன் சிந்திப்பானே ஆனால், அதை செய்யலாம் என்ற உறுதி அவனுக்கு வருமையானால் உடனே அது ஒரு பாவமாக எழுதப்பட்டு விடுகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஹம் என்று சொல்லப்படும் ஹம்முன் ஹம்ம எஹிம்மு, உறுதியாக ஒரு செயலை செய்வதற்கு மனதால் நாடுவது, இந்த நாட்டத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் அடியானுக்கு ஒன்று நற்கூலி இருக்கும் அல்லது குற்றம் தண்டனை இருக்கும். நல்ல நாட்டமாக இருந்தால் அதற்கு நற்கூலியும், தீய நாட்டமாக இருந்தால் அதற்கு தண்டனையும் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா காஃப் உடைய 17-18 ஆகிய இரண்டு வசனங்களில் கூறுகிறான், இஸ் யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத் ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. மனிதனுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனிதன் பேசக்கூடிய எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி அதை கண்காணித்து பதிவு செய்து கொள்வார்கள். புரியுதா? அப்ப நம்முடைய பேச்சு கூட என்ன பேசுகிறோம், அது விளையாட்டா, வீணான பேச்சா, உண்மையான பேச்சா, அதெல்லாம் எல்லாம் முடிவு செய்வோம். நன்மையான பேச்சா, தீமையான பேச்சா, எத்தனையோ பேர் தான் நன்மையைத்தான் பேசுறோம்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க பேசுறது தீமையா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிட்டு விட்டான், மனிதர்கள் பேசக்கூடிய எல்லா பேச்சுகளையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று. அந்த வானவர்கள் அந்த பேச்சுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று சூரா அர்ரஅதுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். மனிதனுக்கு அவனை பின்தொடரக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள், அவனுடைய முன்பக்கத்திலும் சரி அவனுடைய பின்பக்கத்திலும் சரி அவனை சுற்றி எப்போதும் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்களுடைய வேலை என்ன, யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அந்த மனிதனை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மரணத்தை நிர்ணயித்திருப்பான், ஒரு நேரத்தை நிர்ணயித்திருப்பான், அந்த நேரத்தில் மரணம் இவனுக்கு எதனால் வரும் என்பதையும் அல்லாஹ் முடிவு செஞ்சிருப்பான். இப்ப அந்த நேரம் வரைக்கும் இந்த அடியான பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு இடையில எத்தனையோ பிரச்சனை வரும், பயங்கரமான பிரச்சனை வரும், ஆனா மோதாக மாட்டான். பஸ் போய் மோதுற மாதிரி இருக்கும், கண்டிப்பா மோதிதான் இருக்கும், ஆனா மோதி இருக்காது. அல்லது மோதி இருக்கும், எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. இவனுக்கு முன்னாடி பின்னாடி நடுவில் எல்லாரும் செத்து இருப்பாங்க, இவன் மட்டும் உயிரா பொழைச்சிருப்பான். இவன் நினைச்சுப்பான் தான் பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, அல்லது இவன் நினைச்சிருப்பான் ஏதோ ஒரு திறமை நினைச்சிருப்பான், அல்லது இவன் சொல்லியிருப்பான் நான் வந்து முன்னாடி சீட்டில் உட்காரலங்க பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்த்தீங்களா தப்பிச்சுக்கிட்டேம்மா. அவனை பின்னாடி சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சது யாரு? மலக். இவனுடைய உயிருக்கு இன்னும் நேரம் இருக்குது, அது வரைக்கும் அந்த மலக்கு கொண்டு போயிட்டே இருப்பார். சொல்லுவான் நான் மயிரிழையில் தப்பித்தேன்னு சொல்லுவான். நீ நான் தப்பிச்ச உன்னை மலக்கு தப்பிக்க வச்சார். அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வானவர் தப்பிக்க வச்சார். ஒருத்தரை பார்ப்பீங்க கோமா ஸ்டேஜில் போய் எல்லாத்தையும் இழந்து டோட்டலாக ஆளுக்கு மோத்து தான் கஃன் துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதான். கடைசியில் பார்த்தா இன்ச்சு வந்து வீட்டில் உட்காந்துருப்பாரு. ஏன்னா ஒருத்தர் நல்லா தான் இருந்திருப்பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பார், பார்த்தா கடைசியில் இந்த கஃன் துணி அவருக்கு போகும். என்ன, எல்லாமே அல்லாஹுடைய திட்டத்தின்படி நடக்குதுங்க, ரப்புடைய ஏற்பாட்டின்படி நடக்குது. அல்லாஹு தாலா மௌத்துக்கு ஒரு காலத்தை நிர்ணயிச்சிட்டான். அந்த காலம் வரைக்கும் இந்த மனுஷனை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு வானவர் வச்சிருக்கான். இவனை ஏதாச்சும் பாம்பு கடிச்சிருக்கும், கடிக்க வந்திருக்கும், ஆனால் கடிக்க விடாம பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கொத்திருக்கும், இவனை மட்டும் கொத்திருக்காது. இவன் நினைச்சுப்பான் ஆஹா நம்ம பெரிய அவுளியா நினைச்சுப்பான், நீ ஒன்றும் கிடையாது. என்ன அல்லாஹு தாலா ஒன்னா அந்த இடத்துல மலக்க வச்சு பாதுகாத்தான் சுபஹான வச்சுறான். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவம் இருக்கு பாருங்க. நிறைய இப்பதான் பொது ஆக்சிடென்ட்கள் அதிகமாயிருச்சு, எல்லாரும் செத்து போயிருப்பாங்க, ஒரு குழந்தை மட்டும் அங்கே இருக்கும். இப்போ பூகம்பம் வருது, இந்த மாதிரி பாம்பு போடுறாங்க, போட்டால் எல்லாரும் செத்துருப்பாங்க. அந்த கட்டடத்தினுடைய இடிபாடுகளில் போட்டு நோண்டுனா அதில் ஒரு மனுஷன் மட்டும் உயிரோட கிடமா, பத்து நாளாக கிடந்தேங்கம்மா, ஒரு வாரமாக கிடந்தேம்மா, பார்க்குறோம் நம்ம, புரியுதா? இதெல்லாம் என்ன, எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உனக்கு உயிருக்கு நீ உன்னுடைய உயிர் பிரியறதுக்கு இது காரணம் இல்லை. எது காரணமோ எந்த நேரமோ அந்த நேரம் வரைக்கும் உன்னை சேஃப்டி பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதுக்குன்னு அல்லாஹ் வானவர் வச்சிருக்கான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ராஅதுல அல்லாஹ் சொல்றான், லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். சூரா ராஅதுடைய 11வது வசனம். அதுபோன்று சூரா ஸுக்ருஃப்ல 80வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அம் யஹ்சபூன அன்னா லா நஸ்மஉ ஸிர்ரஹும் வ நஜ்வாஹும். அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா, அவர்களுடைய ரகசியங்களையும் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதையும் நாம் செவியுற மாட்டோம் என்று. மக்கள் பேசக்கூடிய பேச்சுகளை நாம் செவியுற மாட்டோம், நம்ம காதுக்கு அது கேட்காது, நமக்கு அது எட்டாதுன்னு இந்த மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? பலா, இல்லை, ஒரு காலம் அப்படி இல்லை. நம்ம எவ்வளவுதான் எப்படி அப்படியே குணு 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 காதுக்கு காது ரகசியம் பேசினாலும் சரி, அது யாருக்கு தெரிஞ்சிடும்? அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும். கத் சமிய அல்லாஹு கவுல் அல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹவுலா பின்த் ஹக்கீம் அவர்கள் வந்து பேசும்போது என்னுடைய ஒரு திரைக்கு பின்னாடி நின்று தான் பேசினாங்க, ரசுல்லா இடத்துல பேசினாங்க. அதுவும் ரொம்ப ரகசியமா காதுக்குள்ளார காதா பேசல, சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க. சில பேச்சு எனக்கு கேட்குது, சில பேச்சு எனக்கு கேட்கல, ஆனா அல்லாஹ் கேட்டுச்சு எல்லா பேச்சும். அல்லாஹ் சொல்கிறான், கத் சமிய அல்லாஹு கவுல் அல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. நபியே தனது கணவனின் விஷயத்தில் உம்மோடு தர்க்கம் செய்த அந்த பெண்ணின் பேச்சை அல்லாஹ் செவியுற்று விட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வீட்டில் திரைக்கு பக்கத்தில் இருக்கிற எனக்கு கேட்கல, அரிசிக்கு மேல இருக்க அல்லாஹு தாலா செவியுற்று விட்டான்னு சொல்லு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பேச்சுகளை கண்டிப்பாக செவியுறுகிறான். பலா, அப்படி ஒரு காலம் இல்லை, அதாவது அவங்க நினைக்கிற மாதிரி நாம் அதை செவியுற மாட்டோம் என்று இல்லை. வருசூலுனா லதைஹிம் யக்துபூன், நாம் செவியுறுவது மட்டுமல்ல நம்முடைய தூதர்கள், இந்த தூதர்கள் என்பவர்கள் யாரு, வானவர்கள், நம்முடைய வானவர்கள் அந்த மனிதர்களிடத்திலே அவர்களுக்கு அருகிலே இருந்து யக்துபூன் அதை பதிவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அனைத்தையும் செவியுற்று கொண்டிருக்கிறான், அதுபோன்று வானவர்களும் அந்த இடத்தில இருந்து அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று சூரா அல் ஜாசியாவுடைய 28வது வசனம், ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக்கி இன்னா குன்னா நஸ்தன்ஸிகு மா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் குர்ஆன் நாளைக்கு மறுமையில் அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வரும் பொழுது இது பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு. சூரா பனி இஸ்ராயில் இருக்கு, அது கொண்டு சூரா கஹ்ஃபில் இருக்கு, இப்போ இந்த சூராலையும் இருக்கு. என்ன சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, நாளைக்கு நம்ம வந்த உடனேயே அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், மஹ்ஷர் மைதானத்தில் நமக்குன்னு ஒரு புக்கை ஒரு டைரியை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துரும். நமக்குன்னு ஒரு டைரி வந்து முன்னாடி கொடுக்கப்படும், அந்த டைரி தான் நம்முடைய தலையெழுத்துங்க, நம்முடைய ரெக்கார்ட் ஷீட். இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன செஞ்சோம், என்னென்ன பேசணும், யார்கிட்ட என்னென்ன கொடுத்தோம், வாங்கணும், எல்லாமே அந்த டைரியில் இருக்குங்க. எல்லாமே வகுல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக்கிஹி வ நுக்ருஜ் லஹு யௌமல் கியாமதி கிதாப யல்காஹு மன்சூரா. சூரா பனி இஸ்ராயில் 13வது வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய கழுத்திலே ஒரு புத்தகத்தை நாம் அவனோடு எப்போதும் வைத்திருக்கிறோம். நாளை மறுமையிலே வரும்போது அந்த புத்தகத்தை நாம் வெளியே கொண்டு வந்து விடுவோம். நாம் அவனுக்கு கூறுவோம், இந்த புத்தகத்தை நீ படி, இன்று உன்னிடத்திலே விசாரிப்பதற்கு நீயே போதுமானவன், இந்த புத்தகத்தை படி, இதில் எல்லாம் நீ செஞ்சதெல்லாம் எழுதியிருக்கு, நீ முடிவு பண்ணிக்க. இப்போ நீ சொர்க்கத்துக்கு தகுதியானவனா, நீ நரகத்துக்கு தகுதியானவனான்னு சொல்லி முதல்ல நீ முடிவு பண்ணிடுமா. அப்போ சொர்க்கத்துக்கு போறவன், நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் அதை படித்த உடனே. நரகத்துக்கு போறவனுக்கு, நம்ம நரகத்துக்கு தான் தகுதியானவங்க, நம்ம சொர்க்கத்துக்குண்டான அமலே செய்யவில்லை என்பதையும் அவனே அவன் விஷயத்தில் முடிவு செஞ்சிருவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் முடிவு செய்யும். அப்போ இவன் என்ன செஞ்சிட முடியாது, அல்லாஹ் மேல பழி சுமத்திட முடியாது, குற்றம் சுமத்திட முடியாது. யா அல்லாஹ், நீ என்ன அநியாயமா நரகத்தில் தூக்கி போறேன். அல்லாஹ் சொல்லுவான், வேணா வேணாம், நீ முதல்ல பாருவோம் புக்கை, அந்த புக்கில் என்னென்ன நீ செஞ்சிருக்கங்கிறதுலாம் டீட்டெயில் இருக்கு, நீ முதல்ல சொல்லு, நீ சொர்க்கத்துக்கு தகுதியா நரகத்துக்கு தகுதியான்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அப்ப சூரத் ஜாசியால அல்லாஹ் சொல்கிறான், இதோ நமது புத்தகம், யன்திகு அலைக்கும், உங்களிடத்தில் அது பேசும், பில் ஹக்கி சத்தியமாக, இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்கின்ற எல்லா அமல்களையும் நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம். அதே போல சூரா யூனுசுடைய 21வது வசனத்தில், இன்ன ருசுலனா யக்துபூன மா தம்குரூன், நிச்சயமாக நம்முடைய தூதர்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப இன்னும் இது போன்ற பல குர்ஆன் வசனங்களில் இருந்து நாம் தெரிய வருவது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு வானவர்களை நிர்ணயித்திருக்கிறான். அந்த வானவர்கள் மனிதனுடைய அமல்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். அமல்கள் என்று சொன்னால் அவனுடைய உடலிலிருந்து வெளிவரக்கூடியது, அது கண்ணால, மூக்கால, காதால, நாவால், எந்த ஒரு உறுப்பிலிருந்து ஒரு செயல் நிகழ்ந்தாலும் சரி, அந்த செயலை வானவர்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள். அதுபோன்று இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரெண்டு பேரும் பதிவு செய்கிறாங்க ஒரு ஹதீஸ. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், يَتَعَاقَبُونَ فِيكُمْ مَلَائِكَةٌ بِاللَّيْلِ وَمَلَائِكَةٌ بِالنَّهَارِ, உங்களில் காலையிலும் மாலையிலும் வானவர்கள் மாறி மாறி வருகிறார்கள், இரவிலும் வானவர்கள் வருகிறார்கள் உங்களிடம், பகலிலும் உங்களிடம் வானவர்கள் வருகிறார்கள். அந்த இருவரும் சுபுஹுடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும் சந்தித்துக் கொள்கிறார்கள், ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். فَيَسْعَدُ إِلَيْهِ الَّذِينَ كَانُوا فِيكُمْ, உங்களிடத்திலிருந்து உங்களிடத்தில் இருந்து விட்டு அல்லாஹ்விடம் செல்லக்கூடிய மாணவர்கள் வானவர்கள் அல்லாஹ்விடம் செல்வார்கள். فَيَسْأَلُهُمْ, அல்லாஹ் அவர்களிடத்திலே விசாரிப்பார். وَاللَّهُ أَعْلَمُ بِهِمْ, அல்லாஹ்க்கு தெரியும் அவர்கள் எங்கிருந்து வர்றாங்க, எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். كَيْفَ تَرَكْتُمْ عِبَادِي, எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், அத்தைநாகும் வகும் யுசல்லூன், வஃபாரக் நாகும் வகும் யுசல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது நாங்கள் அவர்களிடத்திலே சென்றோம், அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது அவர்களை விட்டு நாங்கள் பிரிந்தோம் சொல்லி. அப்ப இந்த ஃபஜ்ருடைய தொழுகை அசருடைய தொழுகையுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அந்த வானவர்கள் நமக்காக சாட்சி சொல்றாங்க, மன் சல்லல் புர்தயின் தஹல் ஜன்னா, யார் ஃபஜ்ருடைய அசருடைய தொழுகை நேரம் தவறாமல் சரியாக தொழுவாங்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். இப்போ காலையில் ஃபஜ்ருல வானவர்கள் வர்றாங்க, ஏற்கனவே அசரில் வந்த வானவர்கள் இந்த வானவர்கள் வந்த உடனே இந்த வானவர்களை விட்டுட்டு அவங்க புறப்படுறாங்க. இந்த வானவர்கள் ஃபஜ்ருல வந்த வானவர்கள் ஃபஜ்ருலேருந்து அசர் வரைக்கும் இருப்பாங்க, அசரில் வானவர்கள் வருவாங்க, அவங்கள விட்டுட்டு இந்த வானவர்கள் மேலே போயிடுவாங்க. சோ இப்படியாக யதஆகபூன ஃபீகும் மலாயிக்கத்தும் பில்லைலி வ மலாயிக்கத்தும் பின்னஹார், இரவு பகலுக்கென தனித்தனியாக வானவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சரியா? ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். அப்ப வானவர்கள் இப்படியும் நம்மை கண்காணிப்பதற்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஒரு வானவர்களுடைய கூட்டம் எப்படி எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள். சரியா? அதுபோன்று தப்சீர்கள் குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், இஸ்னானி அனில் யமீனி வ அனில் ஷிமால், வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் சேர்த்து ரெண்டு வானவர்கள். இப்போ வலது பக்கத்தில் உள்ள வானவர்கள் நன்மைகளை எழுதுகிறார்கள், இடது பக்கத்தில் உள்ள வானவர்கள் தீமைகளை எழுதுகிறார்கள். அது போக வ மலக்கானி ஆஹரானி, இன்னும் ரெண்டு மலக்குகள், யஹ்ஃபவானிஹி வ யஹ்ருசானிஹி. இந்த ரெண்டு மலக்குகளுடைய வேலை என்ன? மனிதனுக்கு எஸ்கார்ட், அவனுக்கு பாடிகார்ட், அவனை பாதுகாப்பது, அவனுக்கு துணையாக இருப்பது. சரியா? வாஹிது மி வராஹி வாஹிது மி அமாமிஹி, ஒரு எஸ்கார்ட் பின்னாடி இருப்பார் முதுகுக்கு பிறகு, ஒரு எஸ்கார்டு அவனுக்கு முன்னாடி இருப்பார். சரிங்களா? ஃபஹுவ பைன அர்பஅத்தி அம்லாகின், ஆக மனிதர்கள் இப்ப நான்கு வானவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள். சரிங்களா? فهو بين أربعة أملاك بالنهار وأربعة آخرين بالليل بدلا حافظان وكاتبان. இப்படியாக இரவிலும் பகலிலும் என்று நான்கு வானவர்கள் தொடர்ந்து வந்து போய்கொண்டே இருப்பார்கள். இது அல்லாம ஹாஃபிதானி வகாத்திபானி, எப்போதுமே கிராமன் காத்திபின் என்று அந்த ரெண்டு பேர் இருக்காங்க பதிவேட்டில் எழுதுறவங்க, அவங்க தனி, அவங்க தனியா பதிவு செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப மொத்தம் எத்தனை வானவர்கள் ஆயிட்டாங்க? ஆறு வானவர்கள் ஆயிட்டாங்க. ஒன்று வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எப்போது இருந்து எழுதக்கூடிய வானவர்கள் அவங்க அந்த கிதாபில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அது போக இன்றைக்கு அடியான் என்னென்ன நன்மைகளை செஞ்சான், என்னென்ன தீமைகளை செஞ்சான்னு சொல்லி அல்லாட்ட போய் அப்பப்ப கணக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு தனியா ரெண்டு வானவர்கள், காலைக்கு ரெண்டு, பகலுக்கு ரெண்டு வானவர்கள், இரவுக்கு ரெண்டு வானவர்கள், அப்புறம் எஸ்கார்டு செய்யறதுக்கு ரெண்டு வானவர்கள், முன்னாடி ஒரு எஸ்கார்டு பின்னாடி ஒரு ஸ்காட். சரிங்களா? ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க. அந்த ஹதீஸில் வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி வ கரீனுஹு மினல் மலாயிகா. இது போக முன்னாடி படித்தோமா, அது போக அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கரீன், ஒருவரை நிர்ணயித்திருக்கிறார். மாமானல் கரீன், கரீன்னா என்ன? அப்படியே ஒட்டிக்கிட்ட பிரிஞ்ச போக மாட்டார். கரீன் என்றால் நம்மை ஒட்டி கொண்டிருப்பவர், நம்மோடு இணைக்கப்பட்டவர். கரான எக்கரீனா இணைத்தான் அர்த்தம். அப்ப அந்த கரீன் அவர் யாரு? மினல் மலாயிகத்தி வ மினல் ஜின்னி, ரெண்டு கரீன். ஒன்னு ஒரு கரீன் மலக்கிலிருந்து இருப்பார், இன்னொரு கரீன் ஜின்னிலிருந்து இருப்பார். இவங்களுக்கு என்ன வேலை? நம்மை தூண்டுவது அவர்களுடைய வேலை. கரீனுல் மலாயிகா, மலக்கில் உள்ள அந்த கரீன், அவர் என்ன செய்வாரு? நன்மையின் பக்கம் நம்மை தூண்டுவார். நம்ம நன்மை செஞ்சிட்டோம், நம்மளை ரொம்ப பலமாக்கிடுவாரு, ஷைத்தான பலவீனமாக்கிடுவார். கரீனுஹு மினல் ஜின்னி, இன்னொரு கரீன் யாரு? ஜின்னில் உள்ள கரீன், அவன் நம்மளை கெட்டதுக்கு கூப்பிடுவான். அந்த பார், அங்க போ, இங்க போ, இந்த மாதிரி கெட்டதுக்கு தூண்டுவான். இப்ப இவன் பேச்ச கேட்டோன்னு வச்சுக்கங்க, இவன் ஸ்ட்ரென்த் ஆயிடுவான், மலக்கு பலவீனம் ஆயிடுவான். இப்படி மாறி மாறி மவுத்து வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. மாறி மாறி மவுத்து வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. யாரு மலக்கு பேச்சையா கேட்டுக்கிட்டே போறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை மாதிரி அவளியா ஆயிடுவாங்க. சரியா? யாரு சைத்தான் பேச்சை, ஜின்னுடைய பேச்சை கேட்கிறாங்களோ, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படியே போய் 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 அதுல நம்பர் ஒன்னா ஆயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஜின்னிலிருந்தும் மலக்கிலிருந்தும் ஒரு கரீன், ஒரு நெருக்கமாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய எப்போதும் இணைந்திருக்கக்கூடிய ஒருவர் முடிவு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் அப்படி இருவர் உங்களுக்கும் இருக்கிறார்களா? மலக்குகளிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் கரீம் உங்களுக்கும் இருக்கிறார்களா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கூறினார்கள், வஇய்யாய, எனக்கும் அப்படித்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. லாக்கின் அல்லாஹ் ஆனனி, ஆனால் அல்லாஹு தஆலா எனக்கு அந்த ஜின்னுடைய ஷைத்தானுக்கு எதிராக, கரீனுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறான். எனவே ஃபஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டு பணிந்துதான் நடப்பான். அவன் எனக்கு கெட்டதை சொல்ல முடியாது. ஃபலா யுமுருனி இல்லா பில் கைர், எனக்கு எதையாவது ஒன்னை அவன் சொல்ல நினைத்தாலும் நன்மையைத்தான் அவன் எனக்கு ஏவ முடியுமே தவிர தீமையின் பக்கம் ஒரு காலம் அவன் என்னை தூண்ட முடியாது. அப்ப இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மொஜிசா. எல்லா மனிதர்களுக்கும் ஜின்னிலிருந்தும் மலக்கிலிருந்தும் ஒரு கரீன் இருப்பாங்க. நபியினுடைய கரீனு நபியை தீமையின் பக்கம் அழைக்க முடியாது, தூண்ட முடியாது. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அடியான் ஒரு தீமையை உறுதியாக நாடிவிட்டால், அப்ப தீமையை உறுதியாக நாடுனாதான் பாவமாகும். ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு, உடனே அந்த கெட்ட எண்ணத்தை உள்ளத்திலிருந்து தொடச்சி எடுத்துட்டான். அந்த கெட்ட எண்ணத்தை மனசுல திரும்ப திரும்ப கொண்டு வரல, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்ப நம்ம எல்லாம் யாரு, நமக்கு அந்த மாதிரி எண்ணமே வராதுன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை சுத்தப்பட்டு நமக்கு நாமே பீச்சிக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு வகையில சைத்தான் ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தை மனசுல போட்டுறான். நாம அந்த கெட்ட எண்ணத்தை இழுத்துட்டு வரக்கூடாது. அப்படி அந்த கெட்ட எண்ணம் சைத்தானால் போடப்பட்டாலும் அந்த எண்ணம் வந்த உடனேயே நம்முடைய கவனத்தை அந்த எண்ணத்திலிருந்து வேற ஒன்றின் பக்கம் திருப்பிடணும், மாத்திரணும். அதை திரும்ப 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 யோசிச்சுட்டு இருக்க கூடாது, அதையே பத்தி சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. சில பேருடைய வேலை என்ன, பாவத்தை நினைச்சு சிந்திச்சு அதை இன்புற்று கொண்டிருப்பார்கள். அந்த அதை பத்தி சிந்திக்கிறதே அதுவே ஒரு சுகமா அவங்க நினைச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இதுதான் பெரிய பாவமாக எழுதப்படும். புரியுதா இல்லையா? இது அஹம் அபுதி பிசையத்தின், இது சஹி புகாரி சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என்னுடைய அடியான் ஒரு தீமையை உறுதியாக நாடிவிட்டால் ஃபலா தக்துபூஹா அலைஹி, உடனே நீங்கள் அந்த தீமையை அவன் மீது எழுதி விடாதீர்கள், பதிவு செய்து விடாதீர்கள். ஃபைன் அமிலஹா ஃபக்துபூஹா அலைஹி சையஅதன், சரி மன்னிக்கணும். இந்த இடத்துல வந்து இத ஹம் அப்படின்னு சொன்னா உறுதியா இல்ல, ஜஸ்ட் அவனுக்கு ஒரு ஹம் எண்ணம் வருது, பாவத்தினுடைய ஒரு எண்ணம் வருது, உடனே நீங்க அதை எழுதிடாதீங்க. அவன் அதை செய்தால் ஒரு பாவமாக மட்டும் எழுதுங்கள். வைதா ஹம்ம அபுதி பிஹசனத்தின், என்னுடைய அடியான் ஒரு நன்மையை எண்ணுவானே ஆனால் பலம் யமல்ஹா, அதை அவன் செய்யவில்லை என்றாலும் கூட ஃபக்துபூஹா லஹு ஹசனத்தன், அவனுக்கு அதை ஒரு நன்மையாக எழுதிவிடுங்கள். ஃபைன் அமிலஹா, அவன் அதை செய்துவிட்டால் ஃபக்துபூஹா அஷ்ரன், அதை நீங்கள் பத்து நன்மைகளாக எழுதுங்கள். சரியா? புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்ப பாருங்க, அடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஹதீஸ்ல தான் நம்ம முன்னாடி சொன்ன கருத்து, அதாவது மனசுல ஒரு உறுதியா ஒரு தப்பை எண்ணிட்டாலும் அதுவும் ஒரு பாவமாக பதியப்படும் என்பது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மலாயிக்கா தாக்கா அபுதுன் யுரீது அன் யஅமல சையிஅதன் வஹுவ அப்ஸரு பிஹி ஃபகால உர்குபூஹு ஃபஇன் அமிலஹா ஃபக்துபூஹா பிமிஸ்லிஹி وَإِنْ تَرَكَهَا فَاكْتُبُوهَا لَهُ حَسَنَةً إِنَّمَا تَرَكَهَا مِنْ جَرَّائِهِ. ஒரு அடியான் பாவமான எண்ணத்தை மனசுல நினைக்கும் போது உடனே மலக்குகள் சொல்றாங்க அல்லாட்ட, அல்லாஹ் இவன் பாவமான எண்ணத்தை நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுக்கு தெரியும் அடியானுடைய உள்ளத்துல என்ன என்ன இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ அபுஸர்பி, அவன் நன்கு உற்று நோக்கக்கூடியவன், அவனுக்கு தெரியும். அவன் அரசுல இருந்து கொண்டே நம்முடைய கல்பை பார்த்துருவான். அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்கிறான், ஒரு குபூஹு, அவனை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். ஃபைன் அமிலஹா, அவன் அந்த பாவத்தை செய்தால் ஃபக்துபூஹா பிமிஸ்லிஹி, அந்த பாவத்தை போன்றதை மட்டும் அவனுக்கு எழுதுங்கள். வயின் தரக்கஹா ஃபக்துபூஹா லஹு ஹசனதன், அவன் அதை விட்டுவிட்டால் நீங்கள் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்கள். இன்னமா தரக்கஹா மின் ஜர்ராயி, அவன் அந்த பாவத்தை விடுவதும் எனக்காகத்தான். பாவத்தை விட்டாலும் நமக்கு என்ன எழுதப்பட்டுச்சு, ஒரு பாவத்தை உறுதியா செய்யணும்னு நினைச்சா ஆனா அந்த பாவத்தை விட்டுட்டான், அல்லாஹ்வுக்காக விட்டுட்டான். அப்ப விட்டதற்காக வேண்டியும் ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். சரிங்களா. அடுத்து வநூமினு பிமலக்கில் மௌத்தி அல் முவக்கலி பி கப்து அர்வாஹில் ஆலமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தார்களின் உயிர்களை வாங்குவதற்காக மலக் அல் மௌத், மௌத்துடைய மலக் என்பவரை நியமனம் செய்திருக்கிறான் என்பதையும் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அப்ப மலக்குகளுடைய நம்பிக்கையில இந்த இரண்டு பேரை பற்றி குறிப்பாக நாம் இப்போது தெரிந்து கொள்கிறோம். முதல்ல யாரை பற்றி தெரிஞ்சு கொண்டோம், அல் கிராம் அல் காத்திபின், அதோடு சேர்த்து மற்ற பலரையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்ப படிக்கக்கூடிய மலக்கு யாரு, மலக்குல் மௌத். வநூமினு பிமலக்கில் மௌத்தி அல் முவக்கலி பிகப்து அர்வாஹில் ஆலமீன். அல் முவக்கல் நிர்ணயிக்கப்பட்டவர், பிகப்து கைப்பற்றுவதற்கு, அர்வாஹ் ரூஹுடைய பண்பை, அல் ஆலமீன் ஆலமுடைய பண்மை, அகிலத்தார்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட மலக்குல் மௌத்தையும் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். சூரா சஜிதால 11வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் நபியே நீங்கள் கூறுங்கள், உங்களை உயிர் வாங்குவார் மலக்குல் மௌத், அவர்தான் உங்களுடைய உயிரை வாங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார், பிறகு நீங்கள் உங்களது ரப்பிடம் கொண்டு வரப்படுவீர்கள். புரியுதா? இப்ப நம்ம மூன்று விதமான ஆயத்தை பார்க்க போறோம். இப்ப ஒரு ஆயத்தை பார்த்தோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான், மலக்குல் மௌத்து வந்து உங்களை உயிர் வாங்குவாரு அப்படின்னு சொல்லி. சூரத்துல் அன்னஆம் உடைய 61வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத்து தவஃபத்ஹு ருசுலுனா வஹும் லா யஃபரிதுன். சூரத்துல் அன்னஆம் உடைய 61வது வசனத்துல, உங்களில் ஒருவருக்கு மரணம் சமீபத்து விட்டால் நம்முடைய தூதர்கள் அவனை உயிர் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த சூரா அல் அன்ஆம் உடைய 61வது வசனத்தில் மௌத் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய வானவ தூதர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள் வருது. முன்னாடி என்ன வந்துச்சு, மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றான், இப்ப என்ன வருது, அதாவது வானவர்கள் மலக்குகள், முன்னாடி ஒன்னு மலக்குல் மௌத்துன்னு இப்ப பல மலக்குகள்னு வருது. சரியா? அடுத்து பாருங்க சூரா அஸ்-ஸுமர் 42வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, சூரா அஸ்-ஸுமர்ல 42ல், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸஹின மௌதிஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்ஸிகுல் லதீ கதா அலைஹல் மௌத் வயுர்ஸிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. உயிர்களை அவை மரணிக்கின்ற போது அல்லாஹுதான் உயிர் கைப்பற்றுகின்றான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸஹின மௌதிஹா. அப்ப சஜிதாவுடைய சூறால மலக்குல் மௌத் உயிர் வாங்குறாருன்னு இருக்கு, அன்னாமுடைய சூறால மலக்குகள் உயிர் வாங்குகிறார்கள் இருக்கு, ஜுமருடைய சூறால அல்லாஹ் உயிர் வாங்குகிறான்னு இருக்கு. புரியுதா? இப்ப மூன்று மாதிரி இருக்கு. இந்த மூன்று வசனங்களுக்கு இடையில ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா என்றால் கிடையாது. ஏன், அல்லாஹு தஆலா தான் உயிர்களை கைப்பற்றுவதற்கு மலக்குகளுக்கு கட்டளை இடுகின்றான். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம மலக்குகள் உயிர் வாங்க முடியாது. ஆகவே அந்த உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றியது போன்றுதான். இரண்டாவது என்ன, மனிதனிடத்திலிருந்து முதன் முதல்ல அவனிடத்திலிருந்து உயிரை பறிக்கிறது ஒரு வானவர் தான். உயிரை பறிச்சதுக்கு பிறகு அந்த உயிர் நல்ல உயிராக இருந்தா ரஹ்மத்துடைய மலக்குகள் அதை கையில வாங்கிக்கிறாங்க, அந்த உயிர் பாவிகளுடைய உயிராக இருந்தா அதாவுடைய வானவர்கள் கையில வாங்கிக்கிறாங்க, வாங்கிக்கிட்டு வானவரைக்கும் கொண்டு போறாங்க. புரியுதா? இது பற்றி ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்கு, இதில் படிங்க. இப்போ இந்த ஹதீஸிலிருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம், உயிர் வாங்கக்கூடிய மலக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த மலக்குள் மூத்து தான். அவர்கிட்டேருந்து அந்த உயிர் அதுக்கப்புறமா ஒன்று ரஹ்மத்துடைய மலக்குகள் அல்லது அதாபுடைய மலக்குகள் வாங்கிறான். புரியுதுங்களா? இப்போ இது முந்தைய அந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்டதான். முந்தைய பாடத்தில் என்ன படித்தோம்? மலக்குள் மூத்தை நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று படித்தோம் அல்லவா? அதே போல தான் ஒபி அதாபில் கபரி, கபருடைய அதாபை நம்பிக்கை கொள்கிறோம். அப்போ கபருடைய அதாபுனா கபருல அதாபு மட்டுமல்ல, கபருல நியமத்தும் இருக்கு, அல்லாஹுடைய அருளும் இருக்கு. அப்ப யார் அதாபுக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு அதாபு இருக்கு, யார் அல்லாஹுடைய அருளுக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறது. ஒபி அதாபில் கபரி லிமன் கான லஹு அஹ்லன், யார் கபருடைய அதாபுக்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனை இருக்கிறது. இப்போ இந்த கபருடைய வேதனை என்பது சில பேர் என்ன விளங்கி வச்சுக்கிட்டாங்க, இது உயிருக்கு மட்டும்தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது, இந்த கபருடைய அதாப் என்பது உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன மக்களுக்கு சந்தேகம் வருது, அச்சுச்சோ அது எப்படிங்க, இந்த உயிர் தான் மண்ணோட மண்ணா போயிடுது, உடல் தான் மண்ணோட மண்ணா போயிடுது, இந்த உடல் சில பேருக்கு எரிஞ்சு போயிடுது, சில பேருக்கு கடல்ல காணா போயிடுது, சில பேரை மிருகம் அடிச்சு சாப்பிட்டு செரிச்சு போயிடுது. சொன்னா இந்த உலகத்துல நம்முடைய பார்வையிலிருந்து உடல் அழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அழிஞ்சிச்சா, அல்லாஹ்வுக்கு அந்த உடலை அவனுடைய இல்முல அந்த பர்சக்குடைய ஆழமுல கொண்டு வர்றது அவனுக்கு சிரமமா? கிடையாது. இப்ப மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிஞ்சுக்காம இவர்கள் பார்த்ததை கொண்டும் இவர்கள் அறிந்ததை கொண்டும் முடிவு செய்யறாங்க, அது தப்பு. இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு இன்பம் துன்பமா இருந்தாலும் முதல்ல அது உடலுக்கு, அதை தொடர்ந்து உயிருக்கு அதனுடைய இன்பமோ துன்பமோ கிடைக்கும். புரியுதா? கபர்ல முதல்ல நம்முடைய உயிருக்கு, மனிதர்களுடைய உயிருக்கு, அதை தொடர்ந்து உடலுக்கு, ரெண்டுமே. ஆகிரத்துல போய் சேரும்போது உடலும் உயிரும் ஒரே நேரத்தில் இன்பத்தை உணரும். துன்யால முதல்ல உடல் உணருது, அதுக்கப்புறமா உயிர். அதுக்கு கபரில் போகும்பொழுது முதல்ல உயிர், ரெண்டாவது தொடர்ந்து உடல். சொர்க்கத்துக்கு போகும்போது உடலும் உயிரும் ஒரே நேரத்தில் இன்பத்தை ஒரே சமமாக ஒரே அளவாக உணரும். புரியுதுங்களா? ஆக கபருடைய வேதனை என்பது வெறும் உயிருக்கு மட்டுமல்ல. புரியுதா? சில பேர் அப்படித்தான் விளங்கிக்கிட்டாங்க, அப்படி கிடையாது. இந்த கபருடைய அதாப் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மூத்த அறிஞர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் அதற்கு பின்னால் வந்த பெரிய பெரிய அறிஞர்களுடைய அந்த கூற்றின்படி கபருடைய அதாப் என்பது உடலுக்கும் உயிருக்கும் உள்ளது. புரியுதுங்களா? கண்டிப்பா உடலும் அங்க வேதனைய அனுபவிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விலாக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கிறாங்க. புரியுதுங்களா? அது கொட்டுன பாம்பு கொட்டின அந்த விஷம் இருக்குது, உடல்லாம் அதுக்கு அந்த வேதனைய அனுபவிக்கும் சொல்றாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கபருல கேள்வி கணக்கு கண்டிப்பா இருக்குங்க. கபருல ஒரு விசாரணை கண்டிப்பா உண்டு. மறுமையுடைய விசாரணைக்கு முன்பாக கபருல கண்டிப்பா எல்லாரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த கேள்வி கேட்டு வரக்கூடியவங்க யாரு? முன்கர்னு ஒருத்தர், நக்கீர்னு ஒருத்தர். புரியுதுங்களா? இந்த ரெண்டு பேரும் கபருல கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க, உன்னுடைய தீன் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? ஒன்று அவர்களுக்கு நமக்கும் இடையில் உண்டான அந்த திரையை நீக்கிடுவாங்க. நீக்கிட்டு அவங்கள பாருங்க, பார்த்துட்டு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பாங்க. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை அறிஞ்சிருந்தாங்களோ, குர்ஆனை நம்பி இருந்தாங்களோ, அவங்க உடனே பதில் சொல்லுவாங்க, ஹாதா ரசூலி வ நபியி என்று. புரியுதுங்களா? யார் குர்ஆனை நம்பலையோ, குர்ஆனை ஓதலையோ, நபியினுடைய வாழ்க்கை இப்படி நடக்கலையோ, அவங்க என்ன சொல்வாங்க? வா வா, அல்லது ஆ ஆ, கை செய்தமே கை செய்தமே, எனக்கு தெரியாது என்னமோ, மக்கள் இவரை பற்றி ஏதோ பேசிக்கிட்டாங்க, அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ கபரில் கண்டிப்பாக விசாரணை உண்டு. அந்த விசாரணையில் அவர் பதில் சொல்லிட்டாருன்னா அவருக்கு சொர்க்கத்துடைய நியமத்துகள் கொடுக்கப்படும். அந்த விசாரணையில் பதில் சொல்லாமல் அவர் ஒரே ஆஹ் ஆஹ் என்று கை செய்தமே என்று கத்தி கொண்டிருப்பார், ஆனால் அவருக்கு கண்டிப்பா அதாப் இருக்கு. இப்ப படிச்சோமா கடைசி ஹதீஸ்ல அல்லாஹு தஆலா சொல், அதாவது ஒரு அழகான மனிதர் வருவார். அப்ப அந்த மனிதர் நீ யாருன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாரு? நான் தான் உன்னுடைய அமல் என்று சொல்வார். அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு சொல்வான், அவருக்கு சொர்க்கத்துடைய விரிப்புகளை விரியுங்கள், சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வையுங்கள். ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அவர். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. ஏன் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப குறிப்பா அடுத்து அகீதால படிக்கிறோம்னா, முஸ்லிம்கள்ல சில கூட்டத்தார்கள் இந்த குறிப்பா நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்த பாருங்க, இந்த தத்துவத்தின் அடிப்படையில போனவங்க, லாஜிக் அடிப்படையில போனவங்க, இந்த முட்டாள்களுக்கு என்ன, கபரை தோண்டியாச்சு, ஒருத்தனை உள்ளார வச்சாச்சு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதப்பா, மலக்கு இங்க வர்றாரு, இது ஒரு பேச்சா இது. ஆலமுல் கைபுல உள்ளத, ஆலமுல் கைபுல உள்ளத ஆலமுல் முஷாஹதால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்படி நீ சொல்றது உண்மைன்னு இருந்தா, யார் அவனுடைய கூற்றின்படி நீ இதை தான் உண்மை நம்புனா, அடுத்த கேள்வியை நம்ம கேட்கலாம். எப்படி சஹாபாக்கள் இங்க உட்கார்ந்துருந்தாங்க, அபுபக்கர் உமர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொன்னாங்க, ஜிப்ரீல் என்னிடம் வந்து இந்த வசனத்தை இறக்கி விட்டு சென்றாருன்னு. ஜிப்ரீல் எவ்வளவு பெரிய வானவர், அவர் அந்த மஜ்லிஸ்ல சின்ன வீட்டில் வந்துட்டு போயிட்டாரு. இப்ப கேள்வி வருமா வராதா, நீ கபருக்குள்ள கபரை திறந்து வச்சுக்கிட்டு, நான் மலக்க பார்க்கல, நான் அதாபை பார்க்கல, நான் ரஹ்மத்தை பார்க்கல, நியமத்தை பார்க்கல, அது எப்படி இருக்க முடியும்னு நீ கேள்வி கேட்டா, இப்படி கேள்வி கேட்க முடியுமா முடியாதா? எப்படி ரசூல்லா நம்மளோட தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாங்க, இப்ப குரான் ஓதி காட்டிட்டு இந்த குரானை ஜிப்ரீல் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு ரசூல்லா சொல்லும் பொழுது, என்னங்க ரசூல்லா இவ்வளவு பேர் உட்கார்ந்து யாருக்கும் தெரியல, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப நீ கபருடைய விஷயத்துல சொல்றது உன்னுடைய கருத்தின்படி நியாயமா இருந்தா, அப்ப இந்த நியாயமான கருத்தை நீ எங்கேயும் சொல்ல வேண்டியது வரும், இங்கேயும் சொல்ல வேண்டியது வரும். இங்க நீ சொல்லுவியா? சொன்னா மொத்தமா காஃபிர்னு முடிவு பண்ணிடலாம், இங்க சொல்ல மாட்டேங்கிற. அப்ப இங்க நீ எப்படி மலக்கு வந்ததை கண்ணால பார்க்காம ஏத்துக்கிட்டியோ, மலக்கு வந்ததை கண்ணால பார்க்காம ஏத்துக்கிட்ட, நபி பேசுனதை கண்ணால ஏத்துக்கிட்ட, குரான் வசனம் இறக்கப்பட்டதை கண்ணால பார்க்காம ஏத்துக்கிட்டியோ, அதே போல அந்த கபருடைய அதாபையும் கண்ணால பார்க்காம நீ நம்பிக்கை கொண்டுதான் ஆகணும். புரியுதுங்களா இல்லையா? அது ஒரு கைபுடைய உலகம். அல்லாஹு தஆலா அந்த உலகத்தை நாம் பார்க்காதபடி நம்முடைய கண்ணிலே ஒரு திரை வைத்திருக்கிறார். அந்த திரை நீக்கப்பட்டாதான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த ரெண்டுத்துக்கும் இடையில நமக்கு ஒரு திரை இருக்கிறது. அதனாலதான் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பேரு ஆலமுல் பர்சக், வமின் வராஇஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபஅஸூன். அவர்களுக்கு பின்னால் ஒரு திரை இருக்கிறது. அப்ப அவங்களும் இப்ப நம்மளை பார்க்க முடியாது, நாமும் அவங்கள கபருக்கு போயிட்டவங்களும் நம்மை பார்க்க முடியாது, நாமும் அவர்களை பார்க்க முடியாது. வபி அஸாபில் கப்ரி லிமன் கான லஹு அஹ்லன் வஸ்வாலி முன்கரின் வநகீரின் ஃபீ கப்ரிஹி அன் ரப்பிஹி வதீனிஹி வநபியிஹி அலா மா ஜாஅத் பிஹில் அக்பாரு அன் ரசூலில்லா. அப்ப இந்த மாதிரி ஹதீஸுகள் ரசூலுல்லாஹிடம் இருந்து நிறைய ஏராளம் வந்திருக்கின்றன. வாணி சஹாபத் ரிதுவானுல்லாஹி அலைஹிம், அதுபோன்று நபித்தோழர்களிடமிருந்தும் ஏராளமான செய்திகள் வந்திருக்கின்றன. வல் கப்ரு சொர்க்கம் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, ஒன்று சொர்க்கத்துடைய பூங்காக்களிலிருந்து ஒரு பூங்காவாக ஒரு சொர்க்கமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படி ஆக்குவானாக. அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான், நரகத்துடைய குழிகளிலிருந்து ஒரு குழியாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. وَنُؤْمِنُ بِالْبَعْثِ, நாம் நம்பிக்கை கொள்வோம், பில்பாசி மறுமையில் எழுப்பப்படுவதை. அப்ப கண்டிப்பா யார் இந்த உலகத்தில் மரணிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அந்த ஆலமுல் பரிசுகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பின்பு இந்த உலகமெல்லாம் மொத்தமாக அழிந்ததற்கு பிறகு, மனிதர்கள் எல்லாம் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் மீண்டும் கண்டிப்பாக எழுப்பப்படுவார்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளில் இறந்துவிட்ட எல்லோரும், நம்முடைய முன்னோர், அதே போல நம்ம மூத்தா போனதுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் எல்லாருமே எழுப்பப்படுவார்கள். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன செய்தி, எப்படின்னா இப்ப நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, நமக்கு யாருக்காவது, உங்களை சொல்ல பொதுவாக சொல்றேன், நமக்கு யாருக்காவது நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மூத்தா போயிருக்கிறாங்க. இப்ப நம்ம கொஞ்ச காலத்துக்கு வாழ்றோம், நம்மளும் கொஞ்ச காலத்தில் மூத்தா போயிடுவோம், நமக்கு பின்னாடி இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வரப்போறாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குதா? எப்படி நம்ம எண்ணி இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம தான் ஃப்ரெஷ்ஷா துன்யாவுக்கு வந்த மாதிரி நம்ம அப்படியே இந்த துன்யாலேயே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி நம்மளோட அவ்வளோதான். நம்ம தான், நமக்கு முன்னாடியும் கிடையாது, நமக்கு பின்னாடியும் கிடையாது. அப்படித்தான் நம்முடைய அந்த நினைப்புல நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கு நம்முடைய அமல்கள் எல்லாம். பொதுவாக உலக மக்களுடைய அமல்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராஜா போயிட்டு ஒரு ராஜா வரான்னு வச்சுங்க, அந்த இளவரசர் என்னடா நமக்கு முன்னாடி நம்ம அப்பா இருந்தான், அவன் செத்து போயிட்டான், இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்மளும் இப்படி தான் கிழவனா போய் செத்து போவோம் அப்படின்னு நினைச்சு அவன் ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும் அவனுடைய ஆட்சி? புரியுதா? அந்த நினப்பு இருக்கு. இவனுடைய ஆட்சியை வச்சு அவன் அந்த நினப்புல மூத்த நினைச்சு ஆட்சி பண்ணான்னு சொல்ல முடியுதா? அதே போலதான் நம்மள ஒவ்வொருத்தரையும் எடுத்துங்க. நம்மள நம்முடைய குறைஞ்சபட்சம் நம்முடைய பாட்டனையாவது அவர் மூத்தா போனதையாவது நம்ம பார்த்துருவோம். சில பேருக்கு அத்தாவும் மூத்தா போயிருப்பாங்க, அம்மாவும் மூத்தா போயிருப்பாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்களை மூத்தா போனதை பார்த்ததுக்கு பிறகும் நம்ம எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம்? அது அவங்களுக்கு மட்டும்தான், அது நமக்கு அப்படி மூத்தெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. இது ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்படி நம்ம வந்து வாழ்நாளில் வாழ்கிறோம்னா அவ்வளோதான், இந்த துன்யாவே நமக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். நம்ம தான் இருப்பதும் நாமே, இருக்க போவதும் நாமே, இருந்ததும் நாமே. நம்மளை தவிர யாருக்கும் கிடையாது. நம்ம தான், நம்ம தான், நம்ம தான், நான் தான், எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. இதில் நாம் டெம்பரவரி. எனக்கு முன்னாலும் இந்த பூமிக்கு சொந்தம் கொண்டாடியவர்கள் இருந்தார்கள், எனக்கு பின்னாலும் இந்த பூமிக்கு சொந்தம் கொண்டாட போகக்கூடியவர்கள் வருவார்கள், இருக்க போவார்கள். நான் இதில் ஒரு டெம்பரவரி அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு மிகச்சிருமோ அவங்களுக்கு இந்த துன்யா அற்பமாக போயிடும். இந்த துன்யாவுடைய நேமத்துகளும் சரி, இந்த துன்யாவுடைய முசீபத்துகளும் சரி, ரொம்ப அற்பமாக போயிடும். இந்த நினைவு இல்லாமல் இதுவே எல்லாம், எல்லாமே இதுதான் அப்படிங்கிற அந்த கொள்கையில் இருக்காங்க பாருங்க அந்த துன்யாதாரிங்க. பாருங்களேன், நல்லா பாதுகாக்கணும். குறிப்பாக இந்த மௌத்தை மறந்து மக்கள் வாழும் பொழுது அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அவங்க ஸ்டைலு, அவங்க வந்து சம்பாதிக்கிற சம்பாதியம், சம்பாதிச்சதுக்கு பிறகு அதை செலவு பண்ணுறது, அதை அனுபவிக்கிறது, அதை கொண்டாடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே என்னமோ உலகத்தில் இவங்க வந்து மௌத்தே இல்லாத ஒரு பிறப்பு மாதிரியும், பிறப்பே இல்லாத ஒரு பிறப்பு மாதிரியும், அப்படியே இவங்க அதே வாலிபத்தில் அதே ஸ்டைலில் அதே அழகில் அப்படியே இவங்க இருக்க போகிற மாதிரியும், அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த மிடுக்கு, பெருமை, அந்த அகம்பாவம், நடை, உடை, பாவனை எல்லாம். தனக்கு முன்னாடி ஒரு தலாடக்கூடிய கிழவனை பார்த்து கூட, தனக்கு முன்னாடி மூத்தா போகக்கூடிய ஒருத்தனை பார்த்து கூட இதே கதி நமக்கு ஏற்படுமேன்னு சிந்திக்கவே மாட்டாங்க. நல்லா பாதுகாக்க, புரியுதா இல்லையா? வனுமினு பில் பாசி, அப்ப கண்டிப்பா மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதும் இருக்கிறது. மறுமை நாளிலே அமல்களுக்குரிய கூலி இருக்கிறது. வல்ல அருது வல் ஹிசாப், வல் அருது என்றால் சமர்ப்பிக்கப்படுவது. ரெண்டு சமர்ப்பிப்பு சொல்லலாம். ஒன்று அல்லாஹுவிற்கு முன்னால் நாம் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுவோம். இரண்டாவது அமல்கள் எல்லாம் நமக்கு முன்னால் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும். வல் ஹிசாப், விசாரணை. வக்ராஅத்தில் கிதாப், ஏற்கனவே ஆயத்தில் படித்தோம் பாருங்க, 13வது வசனம் பனி இஸ்ராயில்ல. நம்முடைய கிதாபுகள், நம்முடைய நாம் எழுது நம்முடைய அமல்கள் எழுதப்பட்ட அந்த புத்தகங்கள் வாசிக்கப்படும். புரியுதுங்களா? அந்த மனிதனே அதை வாசிப்பான். அதே போல வஸ்தவாபி வல் இக்காபி, அவன் நன்மையை செய்திருந்தால் அதற்கு நற்கூலியும். வல் இக்ஃபமயமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஒமயமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, கூலியும் தண்டனையும் உண்டு. வஸ்ஸிரா, அது கொண்டு நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு பாலத்தை போடுவான். புரியுதுங்களா? அந்த பாலம் வந்து நரகத்துக்கு மேலே இருக்கும். அந்த பாலத்தை தாண்டினாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த பாலத்தை தாண்டாதவங்க எல்லாருமே நரகத்தில் கீழே விழ வேண்டியதுதான். அப்போ சிராத் இருக்கிறது. அது கொண்டு மீசான், நம்முடைய அமல்கள் நிற்கப்படும். இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச தொழுகை, நோன்பு எல்லாமே நன்மையுடைய தட்டிலும், மனிதர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் பாவத்தினுடைய தட்டிலும் வைத்து நிற்கப்படும். இதையும் நாம் நம்பிக்கை கொள்வோம். லிமா கத் ஃபூரிக லஹு. இப்ப பாருங்க, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நம்பிக்கையில அகீதால இதுவும் முக்கியமான ஒன்று. அல் குரான் இதை அறிவுறுத்துகின்றது. அதே போல லட்சக்கணக்கான நபிமொழிகளும் இதை பதிவு செய்கின்றன. சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இப்ப இருக்குங்க. சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இப்ப இருக்கு. சரியா? அல்லாஹுவை நம்பாத கூடியவர்கள், அல்லாஹுவை நம்பாதவர்கள் எப்படி வேணாலும் பேசலாம். மறுமையை நம்பாதவங்க, அல்லாஹுவை நம்பாதவங்க, வேதத்தை நம்பாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடா இருக்கு. இல்ல நாங்க வந்து அது என்னது சேட்டலைட் வச்சிருக்கிறோமே, நாங்க அது வச்சிருக்கிறோமே, இது வச்சிருக்கிறோமே, இங்கிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால உள்ள நட்சத்திரங்களையும் அதையும் இதையும் கண்டுபிடிக்கிறோமே, அது எங்கெங்க சொர்க்க நரகன்னு ஒன்று இருந்தால் நாங்கள் இத்தனை கண்டுபிடிச்சிருப்போமே அப்படின்னு இதை யாரு வேணா பேசலாம். அல்லாவை நம்பாத காஃபிர்கள் வேண்டுமானா பேசலாம். புரியுதா இல்லையா? ஆனா குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் இப்படி பேசலாமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப சில அறிவாளிகள் என்ன செய்யறாங்க, வெளியில ஒரு வேடம் குர்ஆன் ஹதீஸ நம்புறோம்னு சொல்லிட்டு, ஆனா உள்ளுக்குள்ளார என்ன, அல்லாஹ் சொன்னதிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலேயே சந்தேகம். அப்ப அதனால அந்த சந்தேகத்தை மறைச்சிக்கிட்டு மக்களுக்கு இப்ப என்ன போதிக்கிறாங்கன்னு சொன்னா, சொர்க்கம் இருக்குங்க, நரகம் இருக்கு, ஆனா இப்ப இல்லை, மறுமையில அதுக்கப்புறமா தான் அல்லாஹ் படைப்பான், அப்பதான் சொர்க்க நரகம்னு ஒண்ணு இருக்கும், இப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்ப அப்பெல்லாம் ஹதீஸ் வருது, அதெல்லாம் சும்மா நமக்கு வந்து சொல்றதுக்காக வேண்டி ஒரு சொல்லப்பட்டதை தவிர உண்மையில இப்ப சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாதுங்கிறான். அரண்மனைக்காரத்தர் அண்ணன் இருக்காரா இல்லையா, அவரு அவருடைய கூட்டத்தார்களுடைய அக்கீதான என்ன, சொர்க்கமும் நரகமும் உண்மை இல்லை, அது இனிமேதான் கியாமத்தினாலதான் அல்லாஹ் படைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ஆயத்து ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளுக்கு அதுக்கப்புறமா தப்பு அர்த்தம் சொல்ல வேண்டியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு விட்டது தக்வா உள்ளவர்களுக்காக, உஇத்தத் லில் காஃபிரீன், நரகம் தயாரிக்கப்பட்டு விட்டது காஃபிர்களுக்காக. தயாரிக்கப்படும்னு அல்லாஹ் சொன்னா தயாரிக்கப்பட்டு விட்டதுங்கிறனா, பட்டு விட்டது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது சொர்க்கத்தை பார்த்தார்கள். அதே போல சொர்க்கத்துடைய விஷயங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது சொர்க்கம் இப்போது இருப்பதாகத்தான் நமக்கு சொல்லியிருக்காங்களே தவிர இனிமே படைக்கப்படும் என்று எங்கேயுமே ஹதீஸுகள்ல ஆயத்துகள் இல்லை. இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய வர்ணனை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புரியுதுங்களா? சொர்க்கத்துல இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குங்கிறானே தவிர இது இருக்கும்னு சொல்லல, இனிமேல் வரும்னு சொல்லல, இப்ப இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கத்துக்கு வாருங்கள்னு அல்லாஹ் அழைக்கிறான். ஆகவே இப்படி வெளிரங்கமான குர்ஆன் ஆயத்து ஹதீஸுகளை எல்லாம் மறுத்துவிட்டு இந்த தத்துவத்தை பேசக்கூடிய அறிவியல் என்ற அடிப்படையில் முட்டாள்தனத்தை பேசக்கூடிய மக்களுடைய பேச்சால ஈமான் பலவீனமாகி சொர்க்க நரகம் இப்ப இல்லைன்னு மறுக்கிறது இருக்குது. அது குர்ஆன் ஹதீஸுடைய வெளிப்படையான வசனங்களையும் கருத்துகளையும் மறுப்பதாக ஆகிவிடும். வல் ஜன்னத்து வன்னாரு மஹ்லூ கதானி, சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கின்றன, லா தஃப்னியானி அபதன், எப்போதும் அவ இரண்டும் அழிந்து விடாது, வலா தபீதானி, அந்த இரண்டும் இல்லாமல் போய்விடாது. சில முட்டாள்கள் என்ன சொல்றாங்கன்னா, சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு, ஆனா உலகத்தில எல்லாம் மொத்தமா அழிப்பான்ல, அப்ப அதையும் சேர்த்து அழிச்சிருவான், அப்புறம் திரும்ப படைப்பான்னு சொல்லிட்டு. அப்படி எங்கேயாவது குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. குர்ஆன் ஹதீஸில் என்ன இருக்கு, நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த முதல் வானம், புரியுதுங்களா, அப்புறம் இந்த பூமி, இந்த பூமியில் உள்ள இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சூரியன், நம்ம பார்க்கக்கூடிய சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், அப்புறம் இப்போ நம்மளோட இருக்கக்கூடிய இந்த கடல், இதுதான் அழிக்கப்படும். இதை சமா உன் ஃபத்தரத் வைதல் கவாக்கி உன் தசரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜரத் வைதல் குபூர் புஅசிரத் இதை ஷம் சுக்குவிரத் வைதன் முஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத் வைதல் இஷாரு உத்திலத் வைதல் உஹூஷு ஹுஷிரத் வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத் வைதல் நுஃபூசு ஜுவ்விஜத் வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யதம் பின் குத்திரத். அப்ப இந்த பூமியில உள்ள இந்த பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த காட்சிகளையுமே அல்லாஹ் மாற்றிடுறான். புரியுதுங்களா? அப்ப எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த சொர்க்க நரகம் இருக்கு பாருங்க, அதுவும் அழிஞ்சு போயிடும் எங்க இருக்குதா? இல்ல. அல்லாஹ் சூர் ஊதும் பொழுது எல்லாமே இறந்து விடுவார்கள், எல்லாமே அழிஞ்சிருக்கிறான். அதுல எது வரல, சொர்க்க நரகத்தை பத்தி பேச்சே வரல. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வானம், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த நட்சத்திரம், இதை பற்றி தான் அல்லாஹ் பேசுறானே தவிர சொர்க்க நரகங்கிற பேச்சே வரல. ஏன்னா சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுக்கு கீழேயும் அதே போல நரகம் என்பது அது ஏழு வானங்களுக்கு ஏழு பூமிகளுக்கு கீழேயும் அல்லாஹ் படைச்சிருக்கதாகத்தான் வருது. அப்ப அது இதுல சம்பந்தப்படாது, புரியுதுங்களா? அப்ப இந்த சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, உலகம் சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், நரகத்தை வச்சிருக்கிறான், உலகம் பூமியை அல்லாஹ் உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் பொழுது அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் அழிச்சுட்டு திரும்ப சொர்க்கத்தையும் நரகத்தையும் உண்டாக்குவான்னு சொல்றாங்க. அப்ப இப்படி இவங்க சொல்றது ஆதாரத்தின் அடிப்படையிலும் ஒரு முட்டாள்தனமான ஒன்று. ஏன்னா அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. ரெண்டாவது, அறிவின் அடிப்படையில் பார்த்தா, அறிவின் அடிப்படையில் பார்த்தாலும் அது ஒரு பலவீனமான கூற்று. ஏன், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை தான் அழிப்பேன்னு சொல்றானே தவிர, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு மரணத்தை கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர, இவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்கு பாருங்க, இது இவ்வளவு அந்த சொர்க்கத்தை மனிதர்களுக்காக அலங்கரித்து வச்சுட்டு அதை திரும்ப ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு திரும்ப உண்டாக்குவேன் அல்லாஹ் சொல்றது, இது அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு நேர் மாற்றமானது. நீங்க அமல் செய்யுங்க, உங்களுக்கு இந்த சொர்க்கம் வச்சிருக்கிறேன், எல்லாம் நீங்க அமல் செய்ய அமல் செய்ய சொர்க்கம் அலங்கரிச்சிருச்சு. ஹதீஸ்ல எப்படி வருது, ரமதானுடைய மாதம் வந்தால் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான், எல்லாம் அலங்கரிச்சு வச்சுட்டான். இப்ப நீங்க உலகத்தை மௌத்தாக்கும் போது இந்த அல்லாஹ் அலங்கரிச்ச அந்த சொர்க்கத்தை எல்லாம் அவன் வந்து திரும்ப ஒன்றும் இல்லாம அழிச்சிடறான், திரும்ப உண்டாக்குறான்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துக்கு நேர் மாற்றமான ஒன்று. அதனால ஆதாரமும் கிடையாது. நீங்க சொல்றபடி அறிவின்படி வச்சு பார்த்தா கூட அறிவுக்கும் அது பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து விதியோட சம்பந்தப்பட்டது. விதியுடைய பாடத்தில் நீங்க தெளிவா படிச்சிருப்பீங்க, அனைவரும் நம்ம முன்னாடி ஏற்கனவே நடத்தும் போது. அதேபோல தனியா உங்களுக்கு நம்ம துபாயில பேசின சிடியும் இருக்குது, யூடியூப்லயும் இருக்கு, கேட்டுங்க. இப்ப நம்ம சுருக்கமா மட்டும் தெரிஞ்சுப்போம், ஏன்னா விதியை பற்றி பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் சொர்க்கத்தை படிச்சுட்டான், அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களையும் அல்லாஹுத்தலா முடிவு செஞ்சுட்டான். நரகத்தை அல்லாஹ் படைத்து விட்டான், அந்த நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தையும் படைத்து விட்டான், அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களையும் முடிவு செஞ்சுட்டான், நரகத்தையும் படைத்து விட்டான், அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களையும் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். யாரு சொர்க்கத்துக்கு போறாங்களோ அல்லாஹ்வுடைய அருளால போறாங்க, யாரு நரகத்துக்கு போறாங்களோ அல்லாஹ்வுடைய நீதத்தின் அடிப்படையில் அவங்க நரகத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் யாரும் சொர்க்கத்திற்கு தனது அமலால் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தாலே தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்களுமா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் தான், அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர அப்படின்னா. அப்ப யாராக இருந்தாலும் சரி, சொர்க்கம் என்பது அல்லாஹுடைய கருணையை கொண்டுதான் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும், புரியுதுங்களா? நரகம் யார் செல்றாங்களோ அந்த நரகத்திற்கு அவர் தகுதியானவராக இருக்கிறார் என்ற காரணத்தினால அல்லாஹ் நீதத்தின் அடிப்படையில் அவரை அந்த நரகத்திலே அல்லாஹ் நுழைக்கிறான், புரியுதுங்களா? அப்ப யாரு சொர்க்கத்துக்கு போவாங்க, யாரு நரகத்துக்கு போவாங்க என்பதும் விதியில முன்கூட்டிய எழுதப்பட்டு விட்டது. எல்லாமே வேலைகள் முடிந்து எல்லா தீர்ப்புகளும் முடிவு செய்யப்பட்டு இப்போது காரியங்கள் மூடப்பட்டு விட்டன, முடிச்சு. இனி நோ மோர் ஃபைல் ஓபன், இனி ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி நரகவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசி நரகவாசின்னு சொல்லி முடிவு கிடையாது. எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. யார் எதற்கு முடிவு செய்யப்பட்டார்களோ அந்த முடிவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, எல்லாம் விதியில் முன்கூட்டியே எழுதப்பட்டு விட்டது, புரியுதுங்களா? இந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். பாருங்க, வல் ஜன்னத்து வன்னாரு மஹ்லூகத்தானி, சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டவை, லா தஃப்னியானி, இரண்டும் அழிந்து விடாது, வலா தபீதானி, இல்லாமல் போய்விடாது. அல்லாஹு தஆலா ஹலகல் ஹல்க, படைப்புகளை படைத்தான். சரி, அல்லாஹு தஆலா ஹலகல் ஜன்னத வன்னார, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தான், கப்லல் ஹல்கி, படைப்புகளை படைப்பதற்கு முன்பே. வஹலகலஹுமா அஹ்லன், அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தகுதியானவர்களையும் அல்லாஹ் படைத்து விட்டான். ஃபமன் ஷா மின்ஹும் இலல் ஜன்னத்தி, அவர்கள் யாரை நாடினானோ அவர்களை சொர்க்கத்திற்காக படைத்தான், ஃபதல மின்ஹு, இது அவனுடைய அருளாகும். ஒமன் ஷா மின்ஹும் இலன்னார், அவர்களில் யாரை நாடினானோ அவர்களை நரகத்திற்காக படைத்தான், அதுல மின்ஹு, இது அவனுடைய நீதியாகும். ஒவ்வொருவரும் யஅமலு லிமா ஃபுரிகலஹு, முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். வசாயிருன் இலாமா ஹுலிகலஹு, வசாயிருன் இலாமா ஹுலிகலஹு, அவர் எதற்காக படைக்கப்பட்டாரோ அதை நோக்கித்தான் அவர் செல்கிறார். வல் ஹைரு வஷர்ரு, நன்மையும் தீமையும் முகத்தரானி அலல் இபாதி, அடியார்கள் மீது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டவை. நன்மையும் தீமையும் அடியார்கள் மீது முன்கூட்டிய முடிவு செய்யப்பட்டவை, நிர்ணயிக்கப்பட்டவை. புரியுதா? ஒரு சின்ன ஒரு விஷயம், இப்ப நம்ம இந்த பாடத்தை படிச்சாச்சா, இப்ப நாளைக்கு நான் என்ன கேட்பேன், பாடம் படிச்சுட்டு வந்தீங்களா எழுதிட்டு வந்தீங்களான்னு கேட்பேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் படிக்கலன்னு சொல்லுவீங்க, அல்லது நான் எழுதலைன்னு சொல்லுவீங்க. அப்ப நான் என்ன கேட்பேன், ஏன் எழுதலைன்னு கேட்பேன், என்னம்மா ஏன் படிக்கலன்னு கேட்பேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அப்படித்தான் எங்க விதியில இருக்குன்னு சொல்லுவீங்க. சரியா? விதியில இருந்திருந்தா நாங்க படிச்சிருப்போமே, விதியில இருந்தா நாங்க எழுதிருப்போமே, எங்க விதியில இல்லை அதனாலதான் நாங்க படிக்கலன்னு சொல்லுவீங்க. அப்ப நான் என்ன செய்வேன், நல்ல தடி எடுத்துட்டு வந்து நல்லா போடு போடுன்னு போடுவேன். அப்ப நீங்க என்ன கேட்பீங்க, ஏன் ஜெயித்து எங்களை அடிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், இப்படித்தான் உங்களை விதியில அடிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, அதனால நான் போட்டு போட்டு சாத்துறேன் அப்படிமா. புரிஞ்சாமா? விளங்குச்சா? நீங்க விதியை சொன்னீங்கன்னா நானும் என்ன சொல்லுவேன். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆலிம் சார்ட்ட வந்தார், இந்த தத்துவவாதியில தத்துவவாதிங்க இருக்காங்கல்ல, ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு, ஆனா கடைசியில தான் தான் முட்டால போகும்போது தெரியும் இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்த மனுஷன். அப்போ அவர் சொல்றாரு அந்த ஆலிம் சார்ட்ட போய், ஐ ஹாவ் 3 questions. எத்தனை கொஸ்டின்? 3 கேள்வி. யார்ட்டையும் எல்லார்ட்டையும் கேட்டேன், ஒருத்தரும் பதில் சொல்ல. நீ பெரிய ஆலிம் சார்னு சொல்றீங்க, உனக்கு பதில் தெரியுமான்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், சரி சொல்லுப்பா பார்ப்போம் அப்படின்னாரு. என்ன சொல்றாரு இந்த பாருங்க, சைத்தான அல்லாஹ் எதுல இருந்து படைச்சா, நெருப்புல இருந்து படைச்சான். இப்ப திரும்ப அந்த சைத்தான போய் நெருப்புல போட்டா அவனுக்கு என்ன ஆகுது? சோ நோ லாஜிக் அப்படின்னா, ஓகே கிவ் மீ த நெக்ஸ்ட் அப்படின்னாரு. சரியா? ரெண்டாவது கேள்வி என்ன கேக்குறாரு, நீங்க வந்து அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வை நாங்க எங்கேயுமே பார்க்கவே இல்லையே, எப்படி நாங்க ஏத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. சரியா? மூணாவது கேள்வி கேட்கிறார், இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க எல்லாமே விதியில முடிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி, எல்லாமே விதியில முடிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. சரியா? அப்படி இருக்கும்போது அப்புறம் ஏன் சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு? நம்ம எல்லாமே விதியில இருக்குன்னு சொல்லி முடிவு செய்ய, அதாவது நம்பும் பொழுது என் நன்மை செஞ்சாலும் அதுவும் எழுதப்பட்ட ஒண்ணுதான், தீமை செஞ்சாலும் எழுதப்பட்ட ஒண்ணுதான், அப்புறம் எதுக்கு வந்து பாவம் செஞ்சவங்களை தூக்கி நரகத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப இந்த ஆலிம்சா என்ன செஞ்சாரு, பக்கத்துல ஒரு பெரிய கல் இருந்துச்சு, தூக்கி எடுத்து மண்டையில பொத்துன்னு போட்டார். சரியா? அந்த அடிய அந்த மனுஷனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான், ஏயா உன்கிட்ட நான் கேள்வி கேட்டு வந்தேன் என் மண்டையை உடச்சு விட்டியேன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? இப்போ இதில் பதில் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். மூணு பதிலும் இருக்கு, மூணு கேள்விக்கும் பதில் இருக்கு. மனிதனை மண்ணால் தானே நல்லா படைச்சிருக்கிறான், இப்போ நான் இந்த செங்கலை தூக்கி அடிச்சனா இல்லையா, செங்கலும் மண்ணு தானே உனக்கு வலிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்புறம் அடுத்ததுக்கு என்ன பதில், அல்லாஹ் எங்க நான் அல்லாஹ் பார்க்கல எப்படி நம்புறதுன்னு கேட்டான்ல. இப்போ இவர் என்ன சொன்னார், உனக்கு வலிக்கிறது நான் பார்க்கல, உனக்கு வலிக்கிறது நான் எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இடக்கு மடக்கா கேட்குறவங்களுக்கு நம்மளும் இடக்கு மடக்கா பதில் சொன்னதான் புரியுமே தவிர, அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ அல்லாவை பயந்து கொள், அல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள்னு சொல்லி நல்லவங்களுக்கு சொல்ற மாதிரி தக்வாவுடைய பயன் சொன்னு வச்சுங்க, அவன் இன்னும் எழுத்து எழுத்து கேட்டு தருவான். புரியுதா இல்லையா? அதனால தான் நம்ம பாணி என்ன போட்டுறது, ஒரே போடு போட்டோன்னு வச்சுங்க, அதோட அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உமர்றது எல்லாமே அப்படித்தான், யாராவது இடக்கு முடக்கா கேட்டான்னு வச்சுங்க, கூப்பிட்டு ஒரே சாத்து சாட்டை எடுத்து முதுகுல, அதோட அவன் சொல்லிடுவான் முதுகுல், எல்லாமே புரிஞ்சிருச்சே ஜஸ்து சுச்சோ புரிஞ்சிருச்சே, நல்லா புரிஞ்சிருச்சுன்றான். நீங்க விளக்குனீங்கன்னு வச்சுங்க, அது வந்து அப்படித்தான்.